السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يؤمنون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை தன்னுடைய இனத்துடன் சேர்ந்து வாழக்கூடியவனாக படைத்திருக்கிறார். மனிதன் இயல்புலேயே தனியாக வாழ முடியாத ஒருவனாக இருக்கிறான். தனிமையில் இருக்கிறது என்றது மனிதனுக்கு ஒரு பெரும் வேதனையை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. மனிதனால் தனியே வாழ முடியாது. குழந்தையாக பிறந்த நாளிலிருந்து அவன் தன்னுடைய தாய் தந்தை மூலமாக திருப்தி அடைகிறான். ஒரு குழந்தைக்கு தாயை கொஞ்ச நேரமும் பிரிந்து இருக்க இயலாது. இந்த பிரிவு என்று வரும் பொழுது அந்த குழந்தையால ஆரம்பிக்கிறது. பிறகு வளர்ந்து சிறு பிராயத்துக்கு வரும் பொழுது தன்னுடைய சகோதர சகோதரிகள் தன்னுடைய வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டு அந்த குழந்தை திருப்தி அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது. குழந்தைகள் இல்லாமல் தனிமையில் இருக்கும் பொழுது அது ஒரு வகையான கஷ்டத்தையும் ஒரு பாரத்தையும் உணர ஆரம்பிக்கிறது. பிறகு வயதுக்கு வரும் பொழுது நண்பர்களுடன் கூட இருக்கிறான், நண்பர்களுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், தனியே இருக்க முடியாது. பிறகு ஒரு பருவம் வருகிறது, அந்த நேரத்தில் அவனுக்கு இயல்பாகவே திருமணத்துடைய தேவை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அவனுக்கு தனிமையாக இருக்க இயலாது. திருமணம் இல்லாவிட்டால் அந்த வயதில் அவன் ஒரு தனிமையை, இரவு பகல் காலங்களில் அவன் தனக்கென்று ஒரு தனிமையை உணர்கிறான். தனக்கு சுகங்கள் வரும் பொழுது, துக்கம் வரும் பொழுது, சந்தோஷங்கள் வரும் பொழுது, கவலைகள் வரும் பொழுது நான் தனிமையாக இருக்கிறேனே என்ற ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படுகிறது. அது தாண்டி திருமணம் ஆகிட்டால் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையா நடத்தும் பொழுது குழந்தைகள் உருவாகாவிட்டால் ரெண்டு பேரும் ஒரு விதமான தனிமையை உணர ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் ரெண்டு பேரும் தனியே தானே இருக்கிறோம், எங்களுக்கு குழந்தைகள் இல்லையே. அங்கேயும் ஒரு விதமான தனிமையை உணர ஆரம்பிக்கிறார்கள். பிறகு குழந்தைகள் வந்துவிட்டால் அவர்கள் பெரியவர்களாகி அவர்கள் பிரிந்து போகும் பொழுது தாயும் தகப்பனும் ஒரு வகையான தனிமையை உணர ஆரம்பிக்கிறார்கள். எங்களால் பிரிஞ்சு இருக்கலாது, எங்களோட சேர்ந்து இருக்கணுமே, எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்களா. இப்ப அவர் நினைக்கிறார், இப்ப இங்க இருக்கிறத விடவும் நான் போறதுதான் எனக்கு சலாமத்தை நினைக்கிறார். கபருக்கு போய் தனிமை எழுந்துருவோம், இங்க தனிமையாக இருக்கிறத விட கபூர்ல போய் தனிமையாக இருப்போம் என்று நினைக்கிறார். கபரை பத்தியும் சொல்ற நேரத்தில் வஹ்ஷத்துல் கபர், வஹ்ஷத்துல் கபர் என்று சொல்றது கபருடைய மிக பெரும் கஷ்டம் அதுதான். அதாவது வெறுச்சி, வெறுச்சினா தனிமையில் இருக்கிறது. மனிதனை எந்த வேதனையும் இல்லை, தன்னந்தனியாக மூடி விட்டால் அவனுக்கு வரக்கூடிய வேதனை இருக்குது, அது சொல்ல முடியாத வேதனை. அப்படி இருக்கேலாது மனிதனுக்கு. மனிதன் ஒரு சந்தோஷம் வரும் பொழுது கூட நினைக்கிறான், பக்கத்தில் ஒருவர் இருந்து என்னுடைய சந்தோஷத்தை பார்க்கணும், அப்படி இல்லாட்டி அவனுடைய சந்தோஷம் பூர்த்தி ஆகிறதில்லை. அல்லது கஷ்டம் வரும் பொழுது நோய் வாய்ப்பட்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறான், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்பயும் மனிதன் நினைக்கிறது, எனக்கு பக்கத்துல இருந்து நான் கஷ்டப்படுறத ஒருவர் பார்க்கணும், என்னுடைய கஷ்டத்தை அவர் உணர்றார் என்றதை எனக்கு தெரியும். இதை கொண்டு மனிதன் திருப்தி அடைகிறான். மனிதன் இப்படிப்பட்டவன் தான். கண்ணியமான சகோதரர்களே, அந்தந்த காலங்கள்ல மனிதனுடைய கவலையை போக்குறதுக்கு, மனிதனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு கூட இருக்க வேண்டியவர்கள் இருந்தால்தான் அந்த வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். எப்படி ஒரு குழந்தைக்கு அவர் அந்த குழந்தையுடைய பருவத்துல கூட இருக்க வேண்டிய தாய் கூட இருந்தால் சந்தோஷம் ஏற்படுகிறது. குழந்தையாக வளர்ந்து வரும் பொழுது தகப்பன் இருந்தால் சந்தோஷம் வருகிறது, இல்லாம போகும் பொழுது பாரம் ஏற்படுகிறது. அதே மாதிரி திருமண பருவம் என்று வரும் பொழுது, திருமண வயது என்று வரும் பொழுது, அங்க திருமணம் நடக்கும் பொழுதுதான் அந்த அவருடைய வாழ்க்கையில ரெண்டு பக்கத்திலையும் சந்தோஷம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அவர்கள் திருமணம் நடக்க இல்லை என்று சொன்னால் ஒரு விதமான தனிமையை அவர்கள் உணர்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்திலையும் அப்படிதான் வச்சிருக்கிறார். அந்தந்த காலங்கள்ல நீங்க தனியா இருக்க வேண்டாம். ஒரு குழந்தைக்கு தாய் கட்டாயமாக பால் ஊட்ட வேணும், தாய் வளர்க்க வேணும் என்ற சட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது மார்க்கம். ஏன் அந்த பிரிவுடைய கஷ்டத்தை குழந்தைக்கு கொடுக்க கூடாது. அந்த நேரத்துல தாய் இருக்கணும். அந்த நேரத்துல தாய் மௌத்தா பேத்துட்டாங்க, அந்த குழந்தை தகப்பன் மௌத்தா பேத்துட்டாங்க, யத்தீம் ஆகிருச்சு, தாயை தாயை விட்டு குழந்தை பிரிஞ்சிருச்சு என்றதுனால குழந்தைய சும்மா உடையலாது. அந்த இடத்துல இன்னொருத்தர் அதை பொறுப்பெடுக்கணும். அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே, ஒரு வாலிபர் ஒரு வயதுக்கு வரும் பொழுது, ஒரு பெண் ஒரு வயதுக்கு வரும் பொழுது மார்க்கம் அங்கேயும் தனிமையில இருக்கக்கூடாது. யா மஅஷர ஷபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வாலிபர்களே, மனிஸ்தஃபா மின்கும்ல் பாஅத ஃபல்ய தஸவ்வஜ், உங்கள்ல யாருக்கெல்லாம் ஒரு பெண்ணுக்கு செலவழிக்க கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். திருமணம் முடிச்சு செலவழிக்கிறதுக்கு யார் வசதி இருக்கிறதோ அவங்க திருமணம் செஞ்சு கொள்ளுங்க. வேற ஒன்றையும் நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை. திருமணம் செய்வதற்கு வசதி இருக்கிறது, ஒரு பெண்ண குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்குரிய வசதி உங்களுக்கு இருந்தால் ஃபல்ய தஸவ்வஜ், திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபைன்னஹு அகத்துலில் பஸர் வ அஹ்சனுல் ஃபர்ஜ், திருமணம் செய்து கொள்வது பார்வைகளை கீழே பார்க்க வைக்கும், ஹராமானவைகளை பார்க்கிறதுல இருந்து அவரை தடுக்கும். வ அஹ்சனுல் ஃபர்ஜ், அவருடைய மர்ம உறுப்புகளை பாவத்திலிருந்து பாதுகாக்கும். அமல்லம் யஸ்தத்தி அஃபா அலைஹி பிஸௌம் ஃபின்னஹு லஹு விஜா, யாருக்கு ஒரு பெண்ணுக்கு செலவழிக்க கூடிய அளவுக்கு வசதி இல்லையோ அவர் சொன்னார்கள் நோன்பு பிடிக்கட்டும். அதிகமான நோன்பு, சுண்ணத்தான நோன்புகள், நத்தினான நோன்புகள் அவர் ரமதான் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறதல்ல. அப்படியானவர்கள் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும். ரெண்டுல ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும், ஒன்றோ திருமணம், அப்படி இல்லாட்டி நோன்பு அதிகமாக பிடிக்கணும். சொன்னார்கள் திருமணம் முடிக்காதவர்களுக்கு இந்த நோன்பு இருக்கிறது, அவர்களுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தும் என்று சொன்னார்கள். தனிமையாக வாழ சொல்ல இல்லை, திருமணம் முடிங்க, திருமணத்தின் மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். உலகத்துல மனிதன் பொருளாலையும் பணத்தாலையும் நண்பர்களாலையும் சந்தோஷத்தை சம்பாதிக்கிறான், ஆனால் திருமணத்தினால ஒரு பெண் மூலமாக உண்டாகக்கூடிய சந்தோஷம் இருக்குது, அது சாதாரணமான சந்தோஷம் அல்ல. குர்ஆன் அதற்கு ஒரு வித்தியாசமான வார்த்தையை பாவிச்சிருக்கு. ரெண்டு வார்த்தைகள், ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு உங்கள் இருந்தே மனைவிமார்களை படைத்திருக்கிறான், லிதஸ்குனு இலைஹா, இந்த சந்தோஷத்துக்கு, திருமணத்தினால வரக்கூடிய சந்தோஷத்துக்கு குர்ஆன் சொல்ற வார்த்தை சுகூன். சுகூன்னா அமைதி. ஒரு பொருள் அங்கேயும் இங்கேயும் ஆடாம அசையாம இருக்குது என்றால் அதற்குதான் சுகூன் என்று சொல்றது. திருமண வாழ்க்கையினால் மனிதனுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை திருப்திய குர்ஆன் அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கிறது. இன்னும் ஒரு இடத்துல குர்ரத்து ஆயின் என்று சொல்லுது. மனைவியால குழந்தைகளால மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு அந்த சந்தோஷம் இருக்குது, இதுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை கண் குளிர்ச்சி. சாதாரணமான சந்தோஷம் அல்லது அந்த துவாவோ ஒவ்வொருத்தரும் கேட்கணும் என்று எங்களுக்கு குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. இது ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டும். குறிப்பாக திருமணம் முடிச்சவர்கள் கட்டாயமாக இந்த துவாவை கேட்கணும். குர்ஆன் எங்களுக்கு சில துவாக்களை சொல்லி தந்திருக்கிறது. வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் அதனுடைய கருத்துக்கள் ஆழமானது. உலகத்துல மனிதனுக்கு தாங்க முடியாத சில கவலைகள் கஷ்டங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் குழந்தைகள் தன்னுடைய எதிரிகளாக மாறுறது. மனிதன் எதையும் யாருடைய எதிர்ப்பையும் தாங்கிக் கொள்வான், யாரு செய்யற அநியாயத்தையும் தாங்கிக் கொள்வான். ஆனா இன்றைக்கு சமூகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தன்னுடைய மகனால சொல்ல, எந்த மகனை தூக்கி வளர்த்தாரோ, எந்த மகனை வார போற நேரம் எல்லாம் தூக்கி மோந்து கொண்டாரோ, எந்த மகனை பார்த்து பார்த்து பெரிய கற்பனை கனவுகள் எல்லாம் கண்டாரோ, அந்த மகனே வாப்புக்கு பெரிய துரோகியாக மாறுறான். அந்த மகனே தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தலையீடியாக மாறுகிறார். இப்படி கஷ்டப்படக்கூடியவங்க சமூகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்படியான நிலை குழந்தைகளால வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா துஆவை சொல்லித்தாரான். நீங்க கேளுங்க, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுர்ரியாதினா குர்ரத் அயுன், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்கள் மூலமாக எங்களுடைய குழந்தைகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்குவாயாக. கண்ணியமான சகோதரர்களே, எங்களை குழந்தைகளுக்காக துவா செய்ய வேண்டியவங்க மற்றவங்க அல்ல. நாங்கள் சில நேரங்கள்ல மகனுக்கு துவா செய்யுங்களே என்று யார்கிட்டயோ சொல்லிட்டு போதுமாக்கி கொள்றது. குழந்தைகளுக்கு கட்டாயம் நல்ல மனிதர்களுடைய துவா வாங்கி கொடுக்க வேண்டும். செய்துனா அனஸ் ரதி அல்லாஹ்வன் அவர்கள் சின்ன வயதுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தாயார் கூட்டிக் கொண்டு போய், யார் ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய இந்த சிறுவனுக்காக வேண்டி நீங்க துவா கேளுங்க என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கேட்ட துவா, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, யா அல்லாஹ், இவருக்கு நீ அதிகமான குழந்தைகளையும் கொடுப்பாயாக, அதிகமான செல்வத்தையும் கொடுப்பாக என்று துவா கேட்கிறார்கள். அவர்கள் அதனுடைய பிரயோசனத்தை வாழ்க்கை பூராவும் கண்டாங்க. பல கட்டங்கள் அவர்களுக்கு பல விதமான துவாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தாய் வாங்கி கொடுத்த துவா, மற்றவர்கள் துவாவை பெற்றுக் கொடுக்கிறது ஒரு பக்கம், தாய் தகப்பனாக இருக்கிறவர்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் துவா செய்யறது எப்படி துவா செய்யறது என்று கேட்டால், நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கற்பனை செய்யலாம், ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் எங்களுடைய முன் பின் எங்களுடைய சகல தேவைகளையும் அறிந்தவன், லேசான சில துவாக்களை கொஞ்சமான வார்த்தையில எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். துவாக்கள் கபூலாகக்கூடிய நிறைய நேரங்கள் இருக்குது. அந்த நேரங்களை நாங்க இந்த துவாக்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்துல கேட்கும். யா அல்லாஹ், மனைவிமார்கள் மூலமாக குழந்தைகள் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சியத்தா, முத்தகீன்களுக்கு எங்களை இமாமாக ஆக்குவாயாக. சைதுனா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா, அந்த துவாவை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் குர்ஆன்ல. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய துவாக்கள் என்று சில துவாக்கள் சொல்லி தரப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குரு நிஅமதக்கல் லதி அன்அம்த அலை வஅலா வாலிதை வஅன் அஅமல ஸாலிஹன் தர்தா வஅஸ்லிஹ் லி ஃபி ذுரியத்தி இன்னி துப்து இலைக் வஇன்னி மினல் முஸ்லிமீன். 40 வயது தாண்டிட்டால் ஒவ்வொருவரும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆ இது. இந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கு 40 வபலக 40 சன, 40 வயது கழிந்ததற்கு பின்னால ஒரு மனிதர் இந்த துவாவை கேட்டார் என்று அல்லாஹு தஆலா அந்த வயதையும் சொல்லி அந்த துவாவை சொல்லி தந்திருக்கிறான். அந்த துவாவில் ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய அமல்களுக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் செய்யக்கூடிய துவா அதில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் சொல்றாங்க இந்த துவாவை 40 வயது பிந்தி குழந்தைகள் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இந்த துவாவை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் குழந்தைகள் அவர்கள் மூலமாக நாளைக்கு கவலைப்பட வேண்டிய நிலைமையில் உண்டாக மாட்டாது. குழந்தைகள் மூலமாக அல்லாஹ் கண் குளிர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவார். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குரு நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, ஆரம்பத்தில் அந்த துவால என்ன சொல்லி தரப்பட்டிருக்குது, ரப்பே யா அல்லாஹ், நீ எனக்கு தந்திருக்கிற எல்லா நியமத்துக்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக. இது முதலாவது விஷயம். எனக்கு 40 வயசாச்சு, இதுக்கு பின்னால நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அமல்களை மட்டும் நான் செய்ய வேணும், அதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தித்தான். இதுக்கு பின்னால் நான் பாவம் செய்யப்படாது. மனிதனுடைய வாழ்க்கையில 40 வயது என்றது மிக பிரதானமான ஒரு கட்டம், அது வாழ்க்கையுடைய நடுப்பகுதியாக. அது 40 வயதுக்கு வரைக்கும் தான் மனிதனுடைய வளர்ச்சி. 40 வயதை தாண்டினால் மனிதன் எவ்வளவு விட்டமின்கள் சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய பெரிய பயிற்சிகள் செஞ்சாலும் அவனுடைய வாழ்க்கை போறது கீழே தான், அது மேலே ஏறாது. அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால போறது. அவன் 90 வயது வந்தாலும் கூட, 100 வயது வாழ்ந்தாலும் கூட, 40 தான் அவனுடைய வாழ்க்கையுடைய அடிப்படையான நடுப்பகுதியாக இருக்குது. ஏனென்றால் 80க்கு பின்னால மனிதனுடைய உடல் இந்த பூமிக்கு மேல இருக்கிறதற்கு லாய்க் இல்லாததாக, தகுதியற்றதாக அல்லது வேஸ்ட். அது 80க்கு மேல இருந்தா உண்டு, ஏனைய மனிதர்களுக்கு பாரம், குடும்பத்துக்கு பாரம், வீட்டுக்கு பாரம், அவங்க அவங்க பேசினாலும் பாரம், அவங்க ஆலோசனை சொன்னாலும் பாரம். இப்படி ஒரு மனிதன் உலகத்துக்கு பாரமாகி விடுகிறான் 40 வயசு 80 வயசுக்கு பின்னால. யாரெல்லாம் 80 வயது வாழ்ந்தார்களோ அவர்கள் 80க்கு பின்னால உலகத்துடன் சலித்து போய் விடுகிறார்கள். வான உலகத்திலிருந்து போயிடுவோம் என்று நினைக்கக்கூடிய நிலைமைகள் அவர்களுக்கு நிறையவே உண்டாகும். அல்லாஹ்வுடைய தீனோட சம்பந்தம் வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விசேஷமான நியமத்தை கொடுக்கிறான். அவர்கள் 90 அல்ல, 80 அல்ல, அவர்கள் 100 வருஷம் வாழ்ந்தாலும் உலகத்துல பரக்கத்துக்குரியவர்களாக வாழ்றாங்க. தீனை ஏற்படுத்திக் கொள்ளல, தீனுடன் அதிகமான நட்பை ஏற்படுத்திக் கொள்ளலையா, அவர்கள் உலகத்துடைய துறைகள்ல எவ்வளவு பெரிய அறிவுகளை படிச்சிருந்தாலும் 80க்கு பின்னால வேஸ்ட் ஆகிடுவாங்க. இவர் இருக்கிறது பாரமாக தெரியும் உலகத்துக்கு. சமூகத்துல நிறைய நாங்க பாக்குறோம் இதெல்லாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தீன் எப்படிப்பட்டது என்றால், அந்த தீன் உயர்த்தி உலகத்துல சில சாமான்கள் இருக்குது, பலசாக பலசாக தான் அதனுடைய பெருமதி கூட. அல்லாஹ்வுடைய தீனுடன் இணைப்பை வைத்திருக்கிறவர்களுக்கும் அதுதான் பலசாக பலசாக அவர்களுடைய பிரயோசனமும் அவர்களுடைய பரக்கத்தும் அவருடைய பெருமதியும் அதிகரிக்கும், வேஸ்டாக போக மாட்டார். சஹாபாக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 100 வயதுக்கு மேல வாழ்ந்தவர்கள் வாழ்ற காலம் வரைக்கும் அல்லாஹு தஆலா உலகத்துல பாதுகாப்பு வச்சிருந்தார். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்துல வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், இந்த அல்லாஹ்வுடைய வேதனை இங்க வரமாட்டார். எனக்கு பின்னால என்னுடைய சஹாபாக்கள் பூமிக்கு மேல இருப்பார்கள், அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்துக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய வேதனை வரமாட்டாது என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தீனோட இணைஞ்சு கொண்டதனால அல்லாஹ் மதிப்பை ஏற்படுத்தினான். இல்லை என்றால் 80 வயது தாண்டும் பொழுது உலகத்துக்கே மனிதன் பாரமாகி போய்விடுகிறான், இந்த உடல் இங்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போய்விடுகிறது. அதனாலதான் 40 சொல்லப்பட்டிருக்குது. 40 வயது என்று வரும் பொழுது மிக பெரும் ஒரு காலத்தை மனிதன் செலவழிச்சுதான் உலகத்துல, இதுக்கு பின்னால் அவன் பாவம் செய்யக்கூடாது. அதனால அவன் அல்லாஹ் கேட்க சொல்றான், இதுக்கு பின்னால நான் நீ விரும்பக்கூடிய அமலை மட்டும்தான் செய்யணும், அதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக. அடுத்தது 3வது, என்னுடைய குழந்தைகளை எனக்கு சாலிஹானவர்களாக ஆக்கி தருவாயாக. இன்னி துபுத்து இலைக்கு இன்னி மினல் முஸ்லிமீன், அந்த துவாவுடைய 4வது கட்டம், யா அல்லாஹ் இதோட நான் உன்னிடத்துல தௌபா செஞ்சிட்டேன் பழைய பாவங்களுக்கு, இன்னி மினல் முஸ்லிமீன், இதுக்கு பின்னால நான் உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். இதுதான் அந்த துவா. இந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் கேட்க சொல்லி எங்களுக்கு சொல்லி தருகிறான். 40 வயது தாண்டினா இது அதிகமாக அல்லாஹ்விடத்துல இந்த கருத்தை விளங்கி நாங்கள் அல்லாஹ்விடத்துல அதிகமாக இந்த துவாவை கேட்க வேணும். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமணத்தினால எங்களுக்கு தரக்கூடிய அந்த இன்பம், ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது. இதை குர்ஆன் வித்தியாசமான வார்த்தையை கொண்டு சொல்லி இருக்கு. இது கண் குளிர்ச்சி. திருமண வாழ்க்கையில மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்றது சாதாரணமான சந்தோஷம் அல்ல, அது கண் குளிர்ச்சி. உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணரும் பொழுது, என்ன நேசிக்கக்கூடிய பலரும் சமூகத்தில் இருக்கிறாங்க என்று ஒருவன் தன்னுடைய மனசுல உணரும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு விதமான உற்சாகத்தை உணர்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான அவனுடைய எல்லா விதமான அவனுடைய எக்ஷன்ஸும் வித்தியாசமாக மாறுது. அவன் சந்தோஷப்படுகிறான், அவனுக்கு ஒரு விதமான உற்சாகம், அவனுக்கு ஒரு பலம் ஏற்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இது மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயல்பிலேயே வச்சிருக்கிற சிபத். ஒரு குழந்தைக்கு என்னுடைய தாய் தகப்பன் என்ன நேசிக்கிறாங்க என்று விளங்கும் பொழுது அந்த குழந்தையுடைய எல்லா நடத்தையிலும் வித்தியாசமாகத்தான் நிற்கும். என்னுடைய தாய் தகப்பன் இல்லையே என்று அவன் எத்தீமாக போகும் பொழுது அவனுடைய நடத்தைகள் எல்லாம் வித்தியாசமாக மாறுது. அவன் எல்லாரையும் நேசத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறான், எனக்கு யாரும் இல்லையே, அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, அந்த வாப்பா எப்படி வாங்கி கொடுக்கிறாரு, அவர் எப்படி போறாரு வராரு, அந்த குழந்தைகள் எப்படி வாகனத்தில் எல்லாம் போகுது, எனக்கு வாப்பா இல்லையே. அந்த அனாதையாகும் பொழுது அதனுடைய அந்த அந்த கஷ்டத்தை உணர ஆரம்பிக்கிறது. தாய் தகப்பனுடைய அன்பு கிடைக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய எல்லா விதமான நடத்தைகளும் வித்தியாசம். இதே மாதிரி வளர்ந்து வரும் பொழுது அந்த அதாவது பெற்றோர்களுடைய அன்பு, அதை கொண்டு மனிதனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை. ஒரு ஒரு பருவத்துக்கு மட்டும்தான் அது. அந்த குழந்தைகள் வளர்ந்து வரும் பொழுது அது மறுபக்கமாக மாறுது. தாய் தகப்பனுக்கு இவர்களுடைய அன்பு தேவைப்படுது. இப்ப மறுபக்கம் தாய் குழந்தைகள் காட்டக்கூடிய அன்புல தாய் தகப்பன் சந்தோஷம் அடைகிறார்கள், திருப்தி அடைகிறார்கள், ஆரோக்கியத்தை பெறுறாங்க. குழந்தைகள் பார்க்கறது இல்லை என்று வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு விதமான சோர்வும் கவலையும் ஏற்படுகிறது. இந்த பருவத்தில் இந்த மனிதனுக்கு யாரின் மூலமாக அன்பு கிடைக்கும்? முழுமையான அன்பு என்றது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனைவிமார்கள் குழந்தை மூலமாக ஏற்படுத்துறார். என்னுடைய மனைவி என்ன நேசிக்கிறான், என்னுடைய குழந்தைகள் என்ன நேசிக்கிறாங்க, நான் வரும் வரைக்கும் என்னுடைய மனைவி சாப்பிட மாட்டா, நான் போகும் வரைக்கும் குழந்தைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நான் போகும்போது என்னுடைய குழந்தைகள் ஓடி வருகிறார்கள், கட்டி தழுவுகிறார்கள் என்று தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறத பார்த்து அவன் திருப்தி அடைகிறான்.
மனிதனுக்கு ஒரு விதமான உற்சாகம் ஏற்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நடத்தையிலையும் பேச்சிலையும் அவனுக்கு வித்தியாசம் ஏற்படுது. தன்னை நேசிக்கிறவர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க என்று அவன் உணரும் பொழுது, கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். ஒரு ஆண் சொல்லுது, உங்களை நாங்கள் திருமணம் செய்து உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தினோம், அல்லாஹ் தான் உங்களுக்கு இடையில் மவத்தத்தையும் ரஹ்மத்தையும் போடுகிறான். அன்பையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறான், போடுகிறான். திருமண வாழ்க்கையில் அல்லாஹ் அப்படி என்ன வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அதுல எங்களுக்கு திருப்தி கிடைக்கிறதில்ல, சந்தோஷம் கிடைக்கிறதில்ல என்றால் ஏதோ ஒரு இடத்துல நாங்க தவறு விடுகிறோம் என்றுதான் அர்த்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதானமான ஒரு பெரும் பகுதிதான் குடும்ப வாழ்க்கை. நாங்க நினைக்கிறது மாதிரி எங்களோட வெளி வாழ்க்கை தான் பெருசு, குடும்ப வாழ்க்கைக்கு இன்னொரு பகுதி அல்ல, அறவாசி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் பகுதி. அது சீராக இருந்தால், அந்த சந்தோஷம் இருந்தால் தான் அவனுடைய வெளி வாழ்க்கையில் அவனுடைய எல்லா காரியங்களையும் சந்தோஷமும் செழிப்பும் இருக்கும். யாருடைய குடும்ப வாழ்க்கையில செழிப்பில்லையோ அவர்களுடைய வெளி வாழ்க்கையிலையும் செழிப்பு என்றது இருக்க மாட்டாது, சந்தோஷம் என்றது இருக்க மாட்டார். இவ்வாதத்துகள்ல கூட அவர்களுடைய பூர்த்தியான ஒரு திருப்திகரமான நிலை இருக்க மாட்டார். குடும்பங்களுடைய அன்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அழகான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட குடும்பம் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில அன்பை உண்டாக்கிக் கொள்றதற்கு, அன்பை பாதுகாத்துக் கொள்றதற்கு சில முறைகள் இருக்குது. அதுல ஒன்றுதான், முதலாவது நாங்க மற்றவர்களை நேசிக்கிறோம். ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறது, மக்களுடைய அன்பை பெறுறதற்கு ஆக பெரிய வழி இதுதான். மக்களை நீங்க நேசிங்க. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யார்டையும் லா தஸ்அல் அஹதன் அன் முத்தஹி லக், நீங்க யார்டையும் போய் நீங்க என்ன நேசிக்கிறீங்களா இல்லையா என்று கேட்கவா. அது கேட்ட பெற சாமான் இல்ல. உன்னுடைய உள்ளத்தை நீ பார், உங்களோட உள்ளத்தை பாருங்க, அவருடைய நேசம் உங்களுடைய உள்ளத்துல இருக்குதா இல்லையா. அவருடைய நேசம் உங்களுடைய உள்ளத்துல இருந்தால் நிச்சயமாக அவரிடத்திலையும் உன்னுடைய நேசம் இருக்கிறது. சில விஷயங்கள் இருக்குது கேட்டு வாங்குறது அல்ல. சிலாக்கள் நினைக்கிறது அவரோட எல்லாம் கூட்டாளி ஆகிறாங்க, என்னையோட ஏன் யாரும் பழகிறது இல்லை, நினைக்கிறது அவங்களோட குறை என்னோட என்ன, நான் இவ்வளவு பொறுமதியான மனுஷன், நான் இவ்வளவு நல்லவனாயிருக்கிறேன், என்னையோட பழகிறாங்க இல்லைன்னா அவங்க பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறது. அதல்ல பிரச்சனை இருக்கிறது, என்னோட பழகிறாங்க இல்லாண்டால் என்னதான் பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு தடை ஒன்று இருக்குது, அந்த தடை மக்களுக்கு தெரிகிறது இவர் கூட்டாளியாக இருக்கிறதற்கு தகுதி இல்லாதவர், அதனால இவரோட சேர்றாங்க இல்ல, சேர்ந்தவங்களும் அவசரமா பிரிஞ்சு போயிட்டுறா, இவர் தடி வர மாட்டார். அது கேட்டு பெறுறதல்ல. உள்ளத்தால் ஒருவனை நேசிக்கும் பொழுது அல்லாஹ் மறுபக்கத்திலையும் அந்த நேசத்தை ஏற்படுத்துறான். புகழ் என்றது மக்கள்கிட்ட கேட்டு பெறுறதல்ல, எனக்கு கொஞ்சம் புகழுங்களேன் என்று சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிறது. புகழ் என்றது கேட்டு பெறுறது ஒன்றல்ல. மனித உள்ளங்களுக்கு தெரியும் யார புகழணும் என்றது, யார் புகழுக்குரியவர் என்றது மனித உள்ளங்களுக்கு தெரியும். அது ஒரு இணைப்பு இருக்கு, ரூஹானி இணைப்பு இருக்கிறது. மனிதர்கள் விளங்கிக் கொள்றாங்க யார புகழணும் யார புகழக்கூடாது. தப்பி தவறி புகழக்கூடாத ஒருவரை புகழ வேண்டி வந்தாலும் வாயால புகழ்ந்துட்டு மறுபக்கத்தில் போய் சொல்லுவாங்க என்ன செய்ய, எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. பின்னால போய் நாங்க கொடுத்த புகழ எல்லாம் தற்காலிகமாக கொடுத்தோம், இப்ப வாபஸ் வாங்கிக் கொள்றோம் என்று எங்க புகழ்ந்தாங்களோ அதே ஆக்கிட்ட பின்னால போய் சொல்லுவாங்க. கேட்டு பெறுகிற விஷயங்கள் அல்ல அன்பு என்றது. அப்படியான ஒன்றுதான். முதலாவது ஒரு மனிதன், நான் என்னுடைய மனைவியையும் என்னுடைய குழந்தைகளையும் நேசிக்கிறேன், நான் அவர்களோட சந்தோஷமாக இருக்க போறேன் என்று நினைச்சா போதும், இன்ஷா அல்லாஹ் எங்களோட குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். எங்களோட மனைவிமார்கள் எப்படியானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன நிறத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, படித்தவங்களோ இல்லையோ எப்படி இருந்தாலும் மனிதன் தன்னுடைய மனசில் எடுத்துட்டா நான் சந்தோஷமாக இருக்க போறேன், அன்பாக இருக்க போறேன் என்றால், ஏனும் சாதாரணமா ஒரு மனிதனுக்கு ஒரு கீரிப்பிள்ளையோட சந்தோஷமாக அன்பு காட்டி வாழையலுமாக இருந்தால் தன்னுடைய இனத்தை சேர்ந்த ஒரு மனிதனோட வாழையலாதான். கீரிப்பிள்ளை என்றது மனிதனுக்கு, அதாவது மனிதனோட சேர்ந்து வாழக்கூடிய ஒன்று அல்ல, விரோதி மாதிரி. பாம்பையும் பாம்புடையும் வாழ்றாங்க மனிதர்கள். ஒரு பாம்புக்கு அன்பு காட்டி அந்த பாம்பை தன்னுடைய தோழனாக ஆக்கிக் கொள்ள முடியுமா இருந்தால், என்னுடைய இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அல்லாஹ் அதுவும் எனக்கு முடிவு செஞ்சு வச்சிருக்கிற ஒரு பெண்ணோட நான் அன்பு காட்டி என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக வாழலாதா? எப்படியானவர்களாக இருந்தா ஒரு ஆந்திரத்துல கவ்வாமிய திருக்குறள் என்ற குர்ஆன் சொல்லுது. ஒரு பெண்ணை நிர்வகிக்கக்கூடிய தன்மை ஆண்டிடத்தில் இருக்க வேண்டும். நிர்வகிக்கிறது என்றது இந்த அவருடைய பெரும் சக்தியும் அவருடைய கோபமும் இதை சொல்றதல்ல. நிர்வாகம் என்று வரும்போது எங்களுக்கு தெரியும் எங்க கடுமையாக இருக்கிறோமோ அங்க கடுமையாக இருக்கிறது, எங்க அன்பாக சொல்லணுமோ, யாரை எப்படி அணுகணுமோ, யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுறது. இதுக்குதான் உண்மையான நிர்வகிக்கிற திறமை என்று சொல்றது. ஒரு ஆணிடத்துல இந்த நிர்வகிக்கிற திறமை இருக்கணும் என்றத குர்ஆன் சொல்லி இருக்குது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். அந்த திறமை அதுல குறைபாடு வந்தால்தான் மறுபக்கத்தில் எங்களுடைய நிர்வாகத்தை கீழே இருக்கிறவர்களால நாங்கள் சந்தோஷம் அடைகிறது இல்லை. ஏதோ நம்மிடத்துலதான் அந்த குறை இருக்கிறது. மக்களை நேசிக்கிறது தான் அவர்களுடைய நேசத்தை பெறுறதற்குரிய பிரதானமான வழியாக இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரி எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படுவதற்கு பிரதானம் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மிக பிரதானமான ஒன்றுதான். பெண்களுடைய வீட்டு வேலைகள்ல ஆண்கள் பங்கெடுக்கிறது. பெண்களுடைய வீட்டு வேலைகள்ல ஆண்கள் பங்கெடுக்கிறது, இது குடும்பங்கள் இணைகிறதற்கு பிரதானமா. மனைவிமார்களுக்கு மட்டுமல்ல, நாங்க எங்களுக்கு தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு போய் உமா நான் தாங்க நான் தேங்காய் திருவி தாரேன் என்று தேங்காய் திருவினால் அந்த தாய் அத 10 பேர் 20 பேர்க்கு சொல்லுவா, இந்த மகன் எனக்கு அவ்வளவு உதவி. ஒரு நாள் உடுப்பு கழுவி கொடுத்தோம் என்றா அவங்க பாராட்டுற பாராட்டு அவங்களோட துவா இருக்குது. இது சாதாரணமானதல்ல. ஏனென்றால் அதை பெருசாக எடுக்கிறாங்க பெண்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளி வாழ்க்கையை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். எத்தையும் நபி அவர்கள் திக்ரோட இருப்பாங்க. யஸ்குருல்லாஹ ஃபீ குல்லி அஹ்யானி, எல்லா நேரத்திலையும் திக்ரோட இருப்பார்கள். வந்தா மக்களுக்கு பேசினா நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, தொழுவாங்க, தொழுவிப்பாங்க, ஃபுத்பாக்கள் செய்வார்கள். இதுதான் வெளி வாழ்க்கை. சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனாலும் இது மாதிரிதான் நிற்பாங்களோ, போனதோட உட்கார்ந்து 2 ரக்கா தொழுதுட்டு ஜிக்ர்ல இருப்பாங்க, திலாவத்தில் இருப்பாங்களா, அல்லது வேற எதுவும் செய்வாங்களா? போய் கேட்கிறாங்க மனைவிமார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க? அவர்கள் பதில் சொன்னார்கள், அவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டில் உள்ள பெண்கள் எந்த வேலையில இருப்பார்களோ அதே வேலையில ஈடுபடுவாங்க. அது வீடு சுத்தப்படுத்துற வேலையா இருந்தால் அது அவர்கள் சுத்தப்படுத்துற வேலையில் ஈடுபடுவார், எந்த வேலையோ அந்த வேலையில் ஈடுபடுவார்கள். வித்தியாசமாக இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, சொல்றாங்க குறைஞ்ச பட்சம் உங்களுக்கு அவ்வளவுதான் நேரம் எடுக்கிறதுக்கு இல்லாட்டியும் பெண்கள் எந்தெந்த வேலைகளை தனியாக வீடுகள்ல செய்யறாங்களோ அந்த வேலை செய்யற இடங்கள்ல போய் 2 நிமிஷமாவது நில்லுங்க. கிச்சனுக்கு போய் ஆக்குற நேரத்துல சமைக்கிற நேரத்துல 2 நிமிஷமாவது நிக்க சொல்றார். 2 வார்த்தை கேட்கிற, என்ன சார் உதவி செய்யணுமா, என்ன சார் தேவைக்குதா, செய்யாட்டியும் பரவாயில்ல. இப்படி மட்டும் செஞ்சால் அந்த பெண் எல்லாத்தையும் சொல்லுவா, ஏண்ட கணவர் வந்து எனக்கு மிச்சம் ஹெல்ப் ஆயிக்கிறார், செஞ்சது ஒண்ணும் இல்லை இவர். பெண்கள் சொல்றாங்களே எனக்கு இவர் ஹெல்ப் இல்லை, எங்களை கவனிக்கிற இல்லை என்று சொல்றாங்களே, இது என்னாண்டு ஆய்வு செஞ்சு பார்த்தால் பெரிசா அவங்க எங்கள்கிட்ட உடுப்பு கழுவணும் என்றோ சாப்பாடு சமைக்கணும் என்றோ எதிர்பார்க்கறது இல்லை. இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. இவர் ஒன்றும் சொல்றதில்லையே, இவர் அந்த இடத்துக்கு வாரதில்லையே, திருமணம் முடிச்சு 10-20 வருஷமா இன்னும் இவர் விருந்தாளி மாதிரி டைமுக்கு வருவாரு, பாத்ரூமுக்கு போவாரு, உடுப்ப மாத்துவாரு, எல்லா வேலையை முடிச்சுட்டு நேரா வருவாரு, பேசியல் உட்காருவாரு, சாப்பிடுவாரு, போவார், தூங்குவார். இப்படிதான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. விருந்தாளி மாதிரி அன்றைக்கு வந்த விருந்தாளி இன்றைக்கு வரைக்கும் விருந்தாளியாவே இருக்கிறார். யாரும் இவர் கஷ்டப்படக்கூடாது, யாரும் பிள்ளைய சத்தம் போடக்கூடாது, இவர் வந்தா யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சாப்பிடணும், இவர் தூங்கணும், அவங்க எல்லா வேலைகளையும் செய்யணும். கண்ணியமான சகோதரர்கள், இது குடும்ப வாழ்க்கை அல்ல. சொல்றாங்க குறைஞ்சபட்சம் 2 நிமிஷம் போய் செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளவு திருப்தி இருக்கு, சந்தோஷம் இருக்கும் என்று விளங்கும். எவ்வளவு சந்தோஷமா எங்கட குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சு கொள்றது எங்கட கையில இருக்குது. அல்லாஹ் சந்தோஷத்தை வச்சுதான் இருக்கிறான், அது அடைறதற்குரிய வழிகள் இது. 2 நிமிஷமாவது போயிட்டு அதுல பங்கெடுக்க சொல்றாங்க. அதையும் மிஞ்சி கொஞ்சம் அவங்களுக்கு மற்ற வேலைகளையும் செஞ்சு கொடுத்தோம் வேண்டாம், கண்ணியமான சகோதரர்களே, நாங்களே உணர்வோம் எங்கட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் ஒரு சந்தோஷமும் ஒரு உற்சாகமும் வர்றது எங்களுக்கே தெரியும். எங்கட குழந்தைகள் வளமையை விட எங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க அதுக்கு பின்னால என்றது எங்களுக்கு புரியும். சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்குது, அந்த உணர்வு எங்களால புரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில எங்களுக்கு சந்தோஷத்தையும் அன்பையும் ஏற்படுத்திக் கொள்றதுக்கு சொல்றாங்க உலமாக்கள், நேரம் கொடுங்க குடும்பத்துக்கு, நேரம் ஒதுக்கு. எந்த வேலையும் செய்யாட்டியும் பரவாயில்ல, எதுவும் பேசாட்டியும் பரவாயில்ல, கூட இருங்க, சும்மா இருங்க, சாஞ்சு கொண்டிருங்க, பிரச்சனையில உட்கார்ந்து கொண்டிருங்க, எப்படி சரி அந்த அந்த இடத்துல இருங்க. மிருகங்கள்ல சில மிருகங்கள் இருக்கு, பறவைகள்ல இருக்குது, சேர்ந்து சேர்ந்து ஜோடிகளாக வாழக்கூடியவைகள், யாரும் அங்க அக்கறை செஞ்சு வைக்கல, அது ஜோடியாகவே வாழ்க்கை பூராகவும் வாழுது. அவர்கள் தமக்கிடையில பேசிக் கொள்றதில்ல, பெரிய உதவிகள் செய்து கொள்றதில்ல, ஆனா என்ன எப்படி என்று பார்த்தால் ரெண்டு பேரும் கிட்டே உட்கார்ந்து அவ்வளவுதான், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கு. பெண்களுக்கு எங்களுடைய மனைவி குடும்பத்துக்கு இரவு நேரம் என்றது குடும்பத்துக்குரிய நேரம், அது தொழிலுக்குரிய காலம் அல்ல, தொழிலுக்குரிய காலம் அல்ல, அது நண்பர்களுக்குரியதல்ல, அது குடும்பத்துக்குரியது. இரவு நேரத்தை குடும்பத்துக்கு கொடுக்கணும், இது கட்டாயமான கடமையாக இருக்கிற ஒரு ஆண்களுடைய. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிச்சிருந்தால் கூட மார்க்கம் என்ன சட்டம் வச்சிருக்குது, இரவு சரிசமமாக பிரிங்க, பகல சொல்லல, பகல் வந்து அது வெளி வேலைகளுக்குரியது, பகல்ல அவர் விரும்பினா யார வீட்டிலையும் இருக்கலாம், ஆனா இரவை பொறுத்தவரையில மிக மிக கண்டிப்பான சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இரவை நீங்க பிரிச்சுதான் ஆகணும் சரிசமமா, அவக்கு ஒரு நாள் என்ன இவக்கு ஒரு இரவு, அவக்கு ஒரு இரவு என்ன இவக்கு ஒரு இரவு, மாறி மாறி அவர்களுக்கு இரவுகள் பங்கீடு செய்யப்பட வேணும். அதுல குடும்ப வாழ்க்கை நடத்துறது கட்டாயம் இல்ல, அது அவர் விரும்பின மாதிரி செஞ்சு கொள்ளலாம், ஆனால் அந்த நேரத்தை கொடுப்பதை இஸ்லாம் கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறது. பிரயாண நாட்களை தவிர, சரியான நாட்கள்ல அவர் விரும்பின யாரையும் கூட்டிக் கொண்டு போகலாம் பயணத்துல, எல்லாரையும் விட்டு போறனாலும் விட்டுட்டு போகலாம், அந்த நாட்களை கலா செய்ய வேண்டிய தேவையும் இல்லை, ஆனால் ஊர்ல இருக்கிற அந்த இரவுகளை கட்டாயம் பிரிக்கணும் என்ற சட்டத்தை படுத்தியிருக்கு. அப்படி இல்லையா கியாமத்துடைய நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வரப்படுவார், ஒரு பக்கம் வேலை செய்யாம உடம்புல ஒரு பக்கம் அப்படியே விழுந்து இருக்கும், மக்கள் பார்த்ததுமே விளங்கிக் கொள்வாங்க. கண்ணியமான சகோதரர்களே, குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கிறது என்றது மிக பிரதானமான விஷயமாக இருக்குது. இந்த விஷயங்களை செய்யறதன் மூலம் எங்களுடைய குடும்பத்துடைய உறவை பாதுகாத்துக் கொள்ளலாம். குடும்பத்தின் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய அந்த கண் குளிர்ச்சியை எங்களால் அனுபவிக்கலாம். அந்த கண் குளிர்ச்சி சந்தோஷம் கிடைச்சிட்டா இன்ஷா அல்லாஹ் எங்களோட வெளி வாழ்க்கையில ஒரு ஒரு செழிப்பையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் எங்களுக்கு எங்கட கண்களால பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல குடும்ப வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த நிக்காஹை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இவர்களுடைய வாழ்க்கையில ஹைரையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவானாக. இவர்களுக்கு சாலிஹான சந்ததியை கொடுத்து அல்லாஹ் இவர்களை உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்தி இவர்களுக்கு கண்குறிச்சியை கொடுப்பானாக. யாரெல்லாம் திருமணம் முடிச்சு வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.